இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர். நீர் பரிசுத்தர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீர் பரிசுத்தரப்பா, பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். கேறு பெண்கள், சேரா பெண்கள், உங்களுடைய நாமத்தை பரிசுத்தர் என்று உச்சரிக்கிறார்கள். நாங்களும் சபையா இணைந்து நாமத்தை பரிசுத்தர், 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 பரிசுத்தர் என்று சொல்லி உச்சரிக்கிறோம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. லார்ட் ஜீசஸ், எங்களை தொடர்ந்து நடத்துங்கப்பா. நஸ்தரினா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. உட்காருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. திருப்பிக் கொள்ளுங்கள். கலாத்தியர் 5வது அதிகாரம். ஹல்லேலூயா. கலாத்தியர் 5வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். ஹல்லேலூயா. கலாத்தியர் 5வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து நாங்கள் வாசிப்போம். ஹல்லேலூயா.
ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை.
ஹல்லேலூயா. கடந்த நாட்களிலே பார்த்த வார்த்தைகளை தொடர்ந்து ஒரு சில வார்த்தைகளை இந்த நாளிலே கவனிக்கலாம். நான் விரும்புகிறேன் பிரியமானவர்களே, ஆவியின் கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீதிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம். கடந்த நாட்களிலே அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை என்று சொல்லி நாங்கள் கவனித்தோம். ஹல்லேலூயா. இந்த நாளிலே தயவு என்கிற அந்த வார்த்தையிலே நான் நிற்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியின் கனி என்பது தயவு என்று சொல்லி சொல்லுகிறது. தயவு என்று சொன்னால் என்ன? தயவை நாம் விளக்க வேண்டும் என்று சொன்னால் அது இரக்கத்தோடு இணைந்திருக்கிறது, அது அன்போடு இணைந்திருக்கிறது. தயவு என்பது இன்னும் ஒரு பக்கத்தில் நாம் பார்த்தால் ஒரு மனதுருக்கம். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் பார்க்கிறோம் தேவனிடத்தில் நாம் தயவுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அதாவது தேவனிடத்தில் நாம் தயவு பெற்றவர்களாய் இருக்க வேண்டும். அதே வேளையிலே மனிதர்கள் மத்தியிலே, சபையிலே, சகோதரர்கள் மத்தியிலே தயவு பெற்றவர்களாய் நாம் வாழ வேண்டும். பிரியமானவர்களே, நன்றி விளங்கிக் கொள்ளுங்கள். ஆவியின் கனி என்று சொல்லி வாசித்து நாம் கடந்து செல்வது வாழ்க்கை அல்ல. நாம் நிற்க வேண்டும் நம்முடைய வாழ்விலே மற்றவர்கள் மத்தியிலே நாம் தயவுள்ளவர்களாய் வாழுவது ஆவியின் கனி நிறைந்த வாழ்வு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு தேவ சமூகத்தில் என்னுடைய கேள்வி என்னவெனில், நாம் மற்றவர்களிடத்தில் வெளியே விடுங்கள், உலகத்தாரை விடுங்கள், சபையின் மத்தியில் எப்படி நாம் இருக்கிறோம் மற்றவர்களிடத்தில்? பிரியமானவர்களே, தவறான சத்தியங்களை நம் சிந்தனையில் இருதத்தில் நிறைத்து வாழுகிற நாட்களை நிறுத்துங்கள். மற்றவர்கள் எங்களை குறித்து எது நினைத்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி நினைத்து வாழுகிற வாழ்க்கைகளை நிறுத்துங்கள். வேதத்தில் அவைகளுக்கு இடம் கொடுக்கவில்லை. அதாவது ஒரு மனிதன் அநியாயமான விதத்திலே ஒரு மனிதன் குற்றச்சாட்டப்பட்டால் அது வேறு. ஆனால் தேவ பிள்ளைகளுடைய வாழ்விலே ஆவிக்குரிய கனி நிறைந்த ஒரு வாழ்வு நம் வாழ்விலே இருக்கும் என்று நாம் நினைத்தால் அதில் இருக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவெனில், தயவு நிறைந்த வாழ்வு. ஒன்று, நாம் மற்றவர்களுக்கு தயவுள்ளவர்களாய் வாழ வேண்டும். இன்னும் ஒன்று, அவர்கள் மத்தியிலே நாங்கள் தயவுள்ள வாழ்வு உள்ளவர்களாய் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. ஆனால் எல்லா சபைகளிலையும் இருக்கிற காரியம், தேவன் எங்களுக்கு தயவு செய்தால் போதும் என்று நினைப்பதுண்டு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, முடியுமான அளவுக்கு நான் சீக்கிரம் முடிக்கிறேன். முடியுமான அளவுக்கு நான் வேதம் எடுத்து வந்த காரியங்களை பார்க்க நான் விரும்புகிறேன். பிரியமானவர்களே, நம் வாழ்வு மற்றவர்கள் மத்தியிலே தயவுள்ள வாழ்வாக இருக்க வேண்டும் என்பது சத்தியபூர்வமானது. அதனாலே நான் இன்றைக்கு உங்களிடத்துல தேவ சமூகத்தில் நாம் எதை சம்பாதித்திருக்கிறோம், நம் வாழ்வில் ஆவிக்குரிய வாழ்வு வாழுகிறோம். இந்த செய்தி எங்கே ஆரம்பித்தது என்று உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? இந்த செய்தியை நான் கொடுப்பதற்கு எங்கே ஆரம்பித்தேன் என்று உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? பெந்தகொஸ்தே ஆராதனை அன்று ஆவியின் நிறைவுள்ள வாழ்வு என்று சொல்லி அதை நான் ஆரம்பித்தேன். ஹல்லேலூயா. அதன் அடிப்படையிலே ஆவியினாலே நிறைந்திருக்கிற ஒரு மனிதனுக்குள்ளே ஆவியின் நிறைவு இருந்தால் ஆவிக்குரிய கனி நிறைந்த வாழ்வு இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே நான் பேச தொடங்கினேன். தேவனை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று சொன்னேன். கர்த்தருடைய ஆவியானவரை குறித்து பல விதத்திலே பல பிரசங்கங்களை உண்டு பண்ணி இன்னைக்கு ஆவியின் கனி என்ற அந்த கனிகளை குறித்து ஒன்றொன்றாக பேசுகிறோம். பிரியமானவர்களே, ஆவியின் கனி என்று சொல்லி பாடமாக்கி விடலாம், ஆவியின் கனி என்று சொல்லி வாசித்து கடந்து சென்று விடலாம். ஆனால் தயவு நிறைந்த வாழ்வு ஆவியின் கனி நிறைந்த வாழ்வு என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. தயவு என்றால் என்ன? மற்றவர்களுக்கு இரக்கம் காட்டுகிற ஒரு விதம் அது தயவு. மற்றவர்களை அணைத்துக் கொள்ளுகிற ஒரு விதம் அது தயவு. மற்றவர்களில் அன்பு காட்டுகிற ஒரு விதம் அது தயவு. அது என்னிடத்திலும் இருக்க வேண்டும், மற்றவரிடத்திலும் இருக்க வேண்டும் என்பதை குறித்து வேதம் இங்கே நமக்கு போதிக்கிறது. ஆனால் அநேகர் தேவன் நமக்கு தயவு செய்தால் போதும், தேவன் நம் மீது தயவாயிருந்தால் காணும், மற்றவர்கள் தேவையில்லை, மற்றவர்கள் நமக்கு அவசியமில்லை, மற்றவர்களுடைய தயவு எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லி நினைப்பது சத்தியத்துக்கு விரோதமானது உண்டு, தவறானது உண்டு என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆகையினாலே இந்த நாளிலே தொடர்ந்து நான் பார்க்க விரும்புகிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் எப்படி சொல்லுகிறது தெரியுமா? வாசிப்போமா, லூக்கா 2:52 நாம் திருப்பிக் கொள்வோம். ஹல்லேலூயா, சீக்கிரமாக நாம் கடந்து செல்லலாம். லூக்கா 2:52 நாம் வாசிக்கலாம்.
இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிக அதிகமாய் விருத்தி அடைந்தார்.
இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்ச்சியிலும் தேவ கிருபையிலும் தேவ தயவிலையும் தேவ அன்பிலையும் தேவ வழிநடத்தலையும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மனிதருடைய தயவிலே அவர் வளர்ந்தார். ஹல்லேலூயா. அதை அவர் தள்ளிவிடவில்லை. அவர் தேவனாக இருந்தார், அவர் மனிதனாக இருந்தார் என்ற சத்திய புறமான விளக்கங்கள் அங்காலே இருக்கட்டும். ஆனால் தேவனுடைய பலத்திலே வளர்ந்த என் தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மனிதருடைய தயவிலே அவர் இருந்து வளர்ந்தார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆகையினால பிரியமானவர்களே, இயேசுவை பின்பற்றுகிற நாம், தேவனை பின்பற்றுகிற நாம், ஆண்டவரை பின்பற்றுகிற நாம் மனிதருடைய தயவிலே அவருடைய இரக்கங்களிலே அவருடைய அன்பிலே வளர நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப நாம் கேட்கலாம், தேவ தயவு அன்பு மாத்திரம் இருந்தால் போதுமே, வேற ஒன்றும் எங்களுக்கு வேண்டாம். வேதத்தின்படி சத்தியத்தின்படி மனித தயவிலே நாம் இருந்து வளருவது அது ஆவிக்குரிய கனி நிறைந்த வாழ்வு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எது? மனிதருடைய அன்பிலே, மனிதருடைய தயவிலே, அவருடைய இரக்கங்களிலே நாம் வளருவது ஆவியின் கனி நிறைந்த வாழ்வு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மறந்து விடாதீங்க, நாம் தேவ ஆவியினாலே நிறைக்கப்பட்டிருந்தால், அன்று பேசியதை திரும்ப கொண்டு வருகிறேன், நாம் தேவ ஆவியினாலே நிறைக்கப்பட்டிருந்தால் நமக்குள்ளே தயவு நிறைந்த வாழ்வு இருக்க வேண்டும், தயவு நிறைந்த சுபாவங்கள் நமக்குள்ளே இருக்க வேண்டும், ஒருவருக்கொருவர் தயவுள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இதில் மிக முக்கியமான கேள்வி, நாம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள், நாம் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள், நாம் ஆண்டவரை பின்பற்றுகிறவர்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் ஞானத்திலும் வளர்ச்சியிலும் தேவ கிருபையிலும் மனுஷருடைய தயவிலும் அதிகமாக, கொஞ்சம் இல்லை, கொஞ்சம் இல்லப்பா, அதிகமாக எப்படி வளர்ந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழியத்தின் நாட்களிலே ஏ ஜனங்கள் மத்தியில இருந்து, ஏ ஜனங்கள் தான், ஹல்லேலூயா, அற்புதத்தை செய்தார், அதிசயத்தை செய்தார், ஹல்லேலூயா. ஜனங்கள் அவரை எதிர்த்தார்கள், ஜனங்கள் அவர்களுக்கு விரோதமாக பேசினார்கள். ஆனால் அவர்களின் மத்தியிலையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தயவுள்ள ஒரு ஊழியத்தை செய்து முடித்தார். அதே ஜனங்கள் கொண்டு போய் இயேசுவை சிலுவையில் அறைந்தார். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் ஊழியத்தின் நாட்களே அந்த ஜனங்கள் மத்தியிலே தயவான ஒரு ஊழியத்தை செய்து முடித்தார். பிரியமானவர்களே, அதை மறந்துவிடக் கூடாது. ஹல்லேலூயா. எப்படி நாம் நின்று விட்டால் இங்கே நின்று விடுவோம். ஆகையினாலே இயேசுவை போல தயவுள்ளவர்களாக வளருங்கள். ஹல்லேலூயா. சபையிலே நாம் எத்தனை வருஷ காலமாக இருக்கிறோம் பிரியமானவர்கள். இன்றைக்கு சபையிலே ஒரு மனிதன் நீண்ட காலமாக இருப்பதன் அடிப்படையிலே ஒருண்டும் கிடையாது, ஒரு பிரயோசனமும் கிடையாது. அது வருஷத்தின் கணக்குகளாக மாறுகிறது. ஆனால் நாம் எவ்வளவுத்துக்கு இயேசுவை போல, தேவனை போல, அவருக்குள்ளாக நாங்கள் அவரை போல மாறுகிறோம் என்பது தான் நம் வாழ்வின் முக்கியத்துவம். அதுதான் நம் வாழ்வின் வெற்றி. பெரியமானவர்கள், 20 வருஷம் 30 வருஷம் ஒரு சபையில இருந்தும் நமக்குள்ளே ஆவிக்குரிய கனிகள் இல்லாத நிலைமை, ஆவிக்குரிய கனி நிறைந்த வாழ்வே வெற்றி நிறைந்த ஒரு வாழ்வு. உங்களுக்கு தெரியுமா, ஆவிக்குரிய கனி மாத்திரம்தான் நமக்கு இங்கேயும் தேவை, பரலோகத்திலையும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது. ஹல்லேலூயா. ஆவியின் கனி நிறைந்த வாழ்வு, அதான் ஆவியானவரை வைத்து எழுதப்பட்டதோ எனக்கு தெரியாது. ஆவியின் கனி. ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்னை நிலைத்திருந்து கனி கொடுங்கள் தான் எழுதப்பட்டிருந்தது. இயேசுவில் நிலைத்திருந்து கனி கொடுங்கள், ஆவியில் நிறைந்து கனி கொடுங்கள், ஜீவ நதியில் நிறைந்திருந்து. எப்பொழுது நான் பேசிய வார்த்தைகள் உங்களுக்கு நினைவுக்கு வரும் என்று நான் நம்புகிறேன். பழைய ஏற்பாட்டிலே கனிகளை குறித்தும் மரங்களை குறித்தும் எங்கெல்லாம் பேசப்படுகிறதோ அங்கெல்லாம் ஜீவ நதி இல்லாவிட்டால் ஒரு நதி ஓரத்தை வைத்து அங்கே பேசப்பட்டிருக்கு. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே இயேசுவை வைத்து பேசப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. ஆகையினாலே நம் வாழ்வு கிறிஸ்துவை பின்பற்றுகிற நம்முடைய வாழ்வு கனி நிறைந்த வாழ்வாக இருக்க வேண்டும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, தயவுள்ளவர்களாயிருங்கள். உங்களுக்கு தெரியுமா சாமுவேலை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? ஒன்று சாமுவேல் 2:26 26.
சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான், பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான்.
அருமையான வார்த்தை பாருங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மனித தயவில் வளர்ந்தார். இங்கே சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாய் வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷர்களுக்கும் பிரியமான ஒரு வாழ்க்கை. இன்றைக்கு சபைகள் எப்படி வாழ்வை தெரிந்து கொள்ளுகிறது தெரியுமா? தேவனுக்கு பிரியமாக இருக்க விரும்புகிறேன், ஆனால் மனிதர்களுக்கு பிரியமாக இருக்க எனக்கு விருப்பம் இல்லை. தேவனை நேசிக்கிறவர்களுக்கு மனிதர்களை நேசிக்க தெரியாத ஒரு காலகட்டம் இது. தேவனை நேசிக்கிறோம் ஆனால் மனிதர்கள் என்று நாம் நினைக்க ஒரு காலகட்டம். பிரியமானவரே, நாம் நிற்பது கடைசி நாட்கள். உலகம் எல்லாம் சத்தம் போட்டுக்கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. உலகம் எல்லாம் சத்தம் போடுகிறது. கொள்ளையினோர் ஒரு பக்கம், யுத்தம் ஒரு பக்கம், சமாதான குலைச்சல்கள் ஒரு பக்கம், சமாதான உடைத்தல்கள் ஒரு பக்கம், அரசாங்க வீழ்ச்சிகள் ஒரு பக்கம், அரசாங்க உடைப்புகள் ஒரு பக்கம், ஐக்கியங்கள் உடைக்கப்பட்ட ஒரு பக்கம், சபை தேவனை மாத்திரம் பார்த்து அறவாசியை விட்டு விடுகிறது. இயேசுவானவர் மனித தயவில் வளர்ந்தார். ஹல்லேலூயா. சாமுவேல் மனுஷர்களுக்கும் பிரியமாக நடந்தான். சபையாரு, இந்த நாளில் உங்களை பார்த்து கேட்கவா, இந்த ரெண்டு வார்த்தைகளும் நம் வாழ்விலே ஒரு கொஞ்சம் கிரியை செய்தால் நலமாக இருக்குமே. ஆவியின் கனி, ஆவியின் கனி, ஆவியின் கனி, ஆவியின் நிறைவு, ஆவியின் நிறைவு, ஆவியின் நிறைவு. ஆனா ஆண்டவர் மனித தயவிலே நடந்து கொண்டார். தயவை எப்படி விளங்கப்படுத்துவது என்று சொல்லி நான் யோசித்தேன். ஏனெனில் அதை விளக்குவது சரியான கஷ்டம். ஒரு மனிதன் வருகிற பொழுது நாங்கள் போய் அவனுடைய கரத்தை பிடித்து கொஞ்சம் அணைத்து கொஞ்சம் கூட்டிக் கொண்டு வருவது ஒரு தயவு. அதை விளங்குவது சரியான ஒரு அருமை. ஒரு பேப்பர் இடைவெளியிலே தான் இந்த தயவை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். அப்படி இல்லாவிட்டால் இரக்கத்துக்குள்ளே போய்விடுவோம். இரக்கம், மனதுருக்கம், தாழ்மை என்பது எல்லாம் இந்த தயவுக்குள்ளே சைப்பக்கங்களே இருக்கிறது உண்டு. தயவு என்பது ஒரு மனிதர் வருகிற பொழுது அந்த மனிதனை பார்த்து ஒரு நல்ல மனிதன் என்று நினைப்பதா, அல்லாவிட்டால் அந்த மனிதனை பிடிப்பதற்கு நாம் முயற்சிப்பதா, அந்த மனிதனை நாம் சேர்த்து எங்களோடு நடத்தி கொண்டு போக நினைப்பது, இவைகளெல்லாம் ஒரு தயவு. இரக்கம் பாராட்டுவது ஒரு தயவு. ஆகையினால பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தயவை எவ்வளவுக்கு நாம் விளங்கப்படுத்த முடியும்? ஆனால் கனிக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் ஆண்டவர். வேற ஒன்றுமே இல்லையா? வேற ஒரு சுபாவத்தையும் அதுக்குள்ள சேர்த்திருக்க முடியாதா? தயவு பெற்றவர்களாயிருங்கள். ஒருவருக்கொருவர் ஒருவருக்கொருவர் தயவு இரக்கம் பாராட்டுகிறவர்களாயிருங்கள். இதுதான் ஆவியின் கனியின் ஒரு பகுதி. ஆனால் நாம் தேவ சபைகள் போறபடியினால நான் கொமனாய் பேசுவது நல்ல. தேவ சபைகள் என்ன செய்கிறது? தயவை சம்பாதிப்பதில்லை, தயவை சம்பாதிப்பதில்லை. பாவத்தையும் மூர்க்கத்தையும் சண்டைகளையும் வேண்டாதவைகளையும் சம்பாதித்து வளர்கிறது இந்த நாட்களிலே சபைகள். ஆனால் ஆவியின் கனி தயவை குறித்து பேசுகிறது. தயவு அது ஒரு நற்குணம் வழங்குறதா? பிரியமான தேவன் பிள்ளைகளே, இந்த செய்தி நான் பிரசங்கித்த நாட்களில் இருந்து உங்களுக்கு சொல்லுகிறதும் உங்களை எச்சரிக்கிறதும் என்னவெனும், இந்த செய்திகளின் ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களுக்கு உங்களுக்குன்னு சொல்லி எடுத்துக்கொண்டு நீங்கள் செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. அல்லாவிட்டால் நீங்கள் ஆவியின் தனியிலே உச்சக்கட்டத்தில் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் உங்களுக்கு இந்த செய்தி தேவையில்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான், ஒரு வாலிபன், பால் குடியை விட்டு வளருகிற ஒரு ஒரு வாலிபன், ஒரு 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 டீனேஜ். அவன் எப்படி வளர்றான் தெரியுமா? தேவனுக்கு பயப்படுகிறான். மனிதர்களையும் மனிதர்கள் அவனை வேண்டா விதமாய் பார்க்காத படிக்கு, மனிதர்கள் அவனை தள்ளிவிடாத படிக்கு, மனிதர்கள் அவன் மீது கோபம் அடையாத படிக்கு அவன் வாழ்ந்திருக்கிறான். அதனாலே எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு சொல்ல முடியாது நாம், பிரதர் அப்படி இல்லை பிரதர், அவங்க அநியாயமாக, அவங்க அக்கிரமமாக, அவங்க வேண்டாத்தனையாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு தெரிந்தது ஒன்று, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தயவு பெற்றவராய் வாழ்ந்தார் வாலிப வயதிலே. சாமுவேல் என்ற பிள்ளையாண்டான் வாலிப வயதிலே தேவனுக்கும் பிரியமாக நடந்து மனிதர்களுக்கும் பிரியமாக நடந்தான் என்பது வேதத்தில் எழுதியிருக்கிற வார்த்தைகள். இதற்கு ஒப்பாக ஒரு வார்த்தை கொண்டு வந்து நான் இதை குறித்து விவரிக்க வேண்டிய அவசியமே கிடையாது பிரியமானவர்கள். ஆகையினாலே கர்த்தருக்குள்ள உங்களுக்கு நான் சொல்லுகிற புத்தி என்னவெனில், ஆவியின் கனிகளிலே நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழுவதற்கு உங்களுடைய வாழ்க்கைகளை ஒப்புக்கொள்கின்ற, அதுதான் கடைசியிலே நிலைத்திருக்கும், அதுதான் அவர் வருகிற பொழுது நிற்க போகிறது. ஆகையினாலே சாமுவேலை போல தேவனுக்கும் மனிதர்களுக்கும் பிரியம் உள்ளவர்களாக இருந்தேன். நாங்கள் பார்ப்பது அநேக தேவனை நேசிப்பார்கள், உலகத்தாரன் தான் தேவனை நேசிக்கிறார்கள். பிரியமானவர்கள், போனாலும் ஆலயத்தை தாண்டி போகிற பொழுது அதற்குரிய ஒரு மதிப்பை அவன் கொடுத்து போகிறான் அல்லவா? அவனுக்கும் நமக்கும் வித்தியாசம் தெரியாதபடிக்கு வளர்ந்து விடாதீங்க. நம் தேவ பிள்ளைகள் ஜனங்களை நேசிக்கவும், ஜனங்களை மதிக்கவும், ஜனங்களுக்கு தயவு செய்யவும், ஜனங்களில் அன்பு கூறவும் தெரிந்திருக்க வேண்டும். இல்லையெனில் நாம் ஒரு நிர்விசாரமான தேவ வாழ்க்கைக்குள்ளே நடந்து செல்லுகிறோம். சபை பாலாட்டு பாடுவதற்கு கிடையாது. சபை உன்னை மறுவமாக்கப்படுத்துவதற்கு ஆயத்தப்படுத்துகிற ஒரு சாலை என்பதை மறந்துவிடாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உனக்கு சபை இருப்பது நல்லது. பழைய ஏற்பாட்டிலே இருந்தவர்களுக்கு ஆச்சாரியன் பிறகுதான் வந்தார். ஆனால் அந்த நாட்களிலே ஆச்சாரியருடைய ஆசரிப்பின் வழிமுறைகள் வேறையாக இருந்தது. புதிய ஏற்பாட்டிலே ஊழியர்கள், ஆச்சாரியர்கள், பிரசங்கிகள் என்று அவருடைய வேலைகள் வேறையாக மாற்றப்பட்டிருக்கிறது. சபையே இல்லாமல் எத்தனையோ தேவ மனிதர்கள் பழைய ஏற்பாட்டிலே கர்த்தருக்கென்று வல்லமையாக வாழ்ந்து தங்கள் வாழ்க்கைகளை முடித்தார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே தேவ ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். சபை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஊழியர்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள், பிரசங்கிகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள், ஆராதனை வீரர்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள், எல்லாரும் கொடுக்கப்பட்டு இருந்தோம். நம் வாழ்வு மங்குகிறது, நம் வாழ்வு மங்குகிறது பிரியமானவர்களே. ஆகையினாலே ஆவியின் கனி, இரக்கம் செய்கிறவன் இரக்கம் பெறுவான். நான் இந்த நாளில் பல செய்திகளை கொண்டு விரும்பினேன், ஏனெனில் இது தொடர்ந்து பேசுகிறபடியினால் நீங்கள் எவ்வளவுக்கு இதை கவனித்தீர்கள் சொல்லி எனக்கு தெரியாதபடியினால். ஆனாலும் நான் இதுக்குள்ளேயே இருக்க வேண்டிய ஒரு நிலவைக்குள்ளே எப்படியோ வந்துவிட்டேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இரக்கம் செய்யாமல் தேவனிடத்தில் இரக்கத்தை எதிர்பார்ப்பது அநியாயமானது, அநியாயமானது. எனக்கு தெரிந்து நம்முடைய இருதயம் சதையானதாக மாற்றப்பட வேண்டும் என்பதுதான் தேவன் நோக்கம். சதையாக, பசுமையாக, அன்பு நிறைந்ததாக, ஆறுதல் நிறைந்ததாக தேவன் விரும்புகிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவைப் போல, சாமுவேலைப் போல தேவனை விடாதீங்க. ஆனா அடுத்த பகுதியில் விட்டு விடாதீங்க. ஹல்லேலூயா. சீக்கிரமாக, நேரங்கள் டக்குன்னு போகிறது பாருங்க. எபேசியர் 4வது அதிகாரத்தை திருப்பி கொள்ளுங்க. சீக்கிரம் போவோமா? 29வது வசனத்தில் இந்த முடியும் வரைக்கும் சீக்கிரம் வாசிங்க சிஸ்டர், சீக்கிரமா வாசிப்போமா.
கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள் உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கிடவது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள்.
பிரியமானவர்களே, ஏன் 29வது வசனத்தில் இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சு கொண்டது? இதை குறித்து நான் பல தடவை பேசியிருக்கிறேன், ஆனால் நான் திரும்ப திரும்ப பேச விரும்புகிறேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சு கொண்டது. ஹல்லேலூயா. கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பட்டி விருத்துக்கேதுவான நல்ல வார்த்தைகள் உண்டானால் அதை கேட்கிறதற்கு பேசுங்க. கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்தி ஒரு மனிதனை தேவனோடு இணைக்க, சபை தேவனோடு இணைய, சபை தேவ சமூகத்திலே மூழ்க, சபை தேவ பிரசன்னத்திலே நனைய கூடிய வார்த்தைகள் நம் வாழ்விலே இருக்குமே, ஆனால் அதை பேசுங்கன்னு சொல்லுகிறார். பேசி எதை மற்றவர்கள் வாழ்வில் கட்டப்பட, என்னமோ ஒரு இடத்துல வேதம் ஒன்று சொல்லுகிறது, நன்மை செய்து தீங்கு அனுபவி என்று சொல்லி எழுதப்படுகிறது. இன்னைக்கு நாங்க தைரியமா இதை பேசுகிறோம், ஏன் தெரியுமா? நீங்க நினைக்கிறீர்களா எங்க வாழ்விலே ஒரு வேதனையுமே கிடையாது என்று சொல்லி? வேதத்தை எதற்கு நாங்கள் படிக்க சொல்லுகிறோம்? ரகசியத்தை அறிந்து செயல்பட வேண்டும். நாங்கள் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்மையா நம் வாழ்வில் கொட்டப்பட்டது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்பி நன்மை செய், உன்னை எதிர்பார்த்து செய்யாத. இது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை. இன்னைக்கு புலம்புகிற விசுவாசிகள், அறவாசி பைபிள் வாசிக்கிறவர்கள் வந்து நின்று ஐயோ 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 என்று பேசுவார். எனக்கு அப்படி செய்து விட்டார்கள், எனக்கு இப்படி செய்து விட்டார்கள். வேதம் சொல்லுகிறது ஸ்தோத்திரம் போடு. இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறது? வளர்ச்சி, பிள்ளைகளுக்கு வளர்ச்சி குறைவினாலே குஷ்டங்கள், நோய்கள், வேதனைகள் என்று இருக்கிறது. சபை வளர வேண்டிய அளவுக்கு வளர வேண்டும். சபை கிறிஸ்துவுக்கு பலனடைய வேண்டிய விதத்தில் பலனடைய வேண்டும். பிரியமானவர்களே, நான் பேசுகிற வார்த்தைகளிலே மற்றவர்கள் பலனடைய வேண்டும். அதுவே தேவனுக்குள்ளே வளர்ச்சி. நான் ஒரு தடவை பிரசங்கம் பண்ணினேன், அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகி. எப்படிப்பட்டவர்கள்? உன் சமாதானத்தையும் உன் சந்தோஷத்தையும் கெடுக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் விடம் கூடாது. அநேக தடவை பிரச்சனை, ஒரு சிலருக்கு தான் அது வந்து இறங்கி இருக்குன்னு நான் நம்புகிறேன். திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், என்னுடைய சமாதானம் என்னை குறித்து பேசுகிறேன், என்னுடைய சந்தோஷத்தை கெடுக்கிற எந்த காரியமாக எங்க இருந்து வந்தாலும் நான் இடம் கொடுப்பதில்லை. அது எந்த பெரிய ஆளாக இருக்கட்டுமாப்பா, தேவன் எனக்கு தந்தது. அது துன்பத்தின் மத்தியிலையும் நடந்து செல்லுகிறவனுக்கென்று தேவன் ஒரு சமாதானத்தை வைத்திருக்கிறார். அது அதிகரத்தில் இருக்கிறது, அதை அசைக்க முடியாது. உலகமே அழிந்து போனாலும் கர்த்தருக்கு சந்தோஷமாய் பாட்டு படித்துக் கொண்டேன், ஏனெனில் அவர் எங்களை காக்கிறவர். பேசிட்டே போகலாம் பாருங்க. செய்திக்குள்ளே போகவே இல்லை. கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட, பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள் உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அன்றையும் நீங்கள் மீட்கப்படுகிற நாளுக்கென்று முத்திரையாக கொடுக்கப்பட்டிருக்கிற கர்த்தருடைய ஆவியானவரை துக்கப்படுத்தாது. இன்னைக்கு அநேக தடவை நாம் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? நாங்கள் அவர்களை பேசுகிறதுனாலே அவர்களை துக்கப்படுத்துகிறோம், இவர்களை பேசுகிறதுனாலே இவர்களை துக்கப்படுத்துகிறோம். மெயின் பிரச்சனை எங்க இருக்கு தெரியுமா? நாம் தேவ ஆவியானவரை அனுதினமும் துக்கப்படுத்துகிறோம். தேவ ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். எவ்வளவு அறிவு, எவ்வளவு புரிதல் உங்களுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் தேவ ஆவியானவர் உங்களை விட்டு விலகினால் உங்கள் வாழ்வு பரிதாபத்துக்குரியது. நல்லா திரும்பவும் எச்சரிப்போடு உங்களுக்கு சொல்லுகிறேன், கேளுங்க. தேவாவியானவர் உங்களை விட்டு பிரிந்து உங்களை விட்டு விலகினால் ஆவிக்குரியவர்கள் சீக்கிரத்திலே உங்களை கண்டுபிடிப்பார்கள். சீக்கிரத்திலே கண்டுபிடிக்க முடியும். இது சரிவரா? ஆகவே நம்முடைய நோக்கம் எங்கிருக்க வேண்டும்? தேவனை துக்கப்படுத்தக்கூடாது, ஆண்டவரை துக்கப்படுத்தக்கூடாது. எனக்காய் இந்த பூமியில வந்து 33 வருஷத்திலே 3.5 வருஷம் ஊழியத்திலே ரத்தத்தை சிந்தி சிலுவையில அடிக்கப்பட்டு அவரை நான் துக்கப்படுத்த விரும்பல. அது வளர்ச்சி, அது சபையின் வளர்ச்சி. இன்னைக்கு சபையில் இருக்கிறவர்கள் யாரை குறித்து பேசுகிறேன்? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சகல விதமான கசப்பும் இதெல்லாம் செய்தியின் இல்லை, இது வாசிக்க எனக்கு விருப்பமாக இருந்தது வாசிக்கிறேன். சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது ஒருவருக்கொருவர் தயவா. உங்க பைபிள் இருந்து இல்லையா? அப்ப ஏன் இப்படி நடக்கிறீங்க? என் பைபிள் இருக்கு, என்னுடைய பைபிள் ஒரு பக்கம் கிழிஞ்சு போயிட்டு அதை நான் தூக்கி மேல வச்சிருக்கிறேன். இந்த பக்க பேப்பர் எல்லாம் உங்க பைபிள் இருக்குதானே? இருக்கா இல்லையா? வாசிக்கிறீங்களா இல்லையா? பரிமாண பிள்ளைகளே, இந்த வார்த்தைகள் எல்லாம் ஒவ்வொருவருக்கும் வந்து எச்சரிப்போடு நான் பேசுகிறேன். இந்த இருதயத்திலே நியாயம் தீர்க்கிறவர்களை கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். இருதயத்தை மாத்திரம் எங்களை பார்க்க விடாம பண்ணிட்டாரே அவர். ஊழியக்காரனுக்காவது அந்த சலாக்கியத்தை கொடுத்திருக்க கூடாதா? பார்க்க முடியாது. அல்லேலூயா. சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் ஆவிக்குரிய கனிகள் இருக்க வேண்டிய இடத்திலே இவைகள் இருக்கிறது. கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்கணமும் உங்களை விட்டு நீங்க கிடாது. ஒருவருக்கொருவர் தயவாயிருங்கள். ஒருவருக்கொருவர் சபையிலே ஒருவருக்கொருவர் என்ன செய்ய வேண்டும்? இரக்கம் உள்ளவர்களாக இருங்கள், தயவு உள்ளவர்களாக இருங்கள், தயவு பெற்றிருங்கள். ரெண்டு காரியம். ஒன்று, நாம் தயவை பெற்றிருக்க வேண்டும். இன்னும் ஒன்று, நாங்கள் மற்றவர்களுக்கு தயவு உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சிலருக்கு ஒன்று இருக்கும், ஒன்று இருக்காது. மற்றவர்கள் எல்லாரும் என்னிடத்திலே தயவாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று விருப்பம் இருக்கும், ஆனால் நமக்கு தயவாய் நடந்து கொள்ள தெரியாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்குள்ளே தேவ சமூகத்தில் இந்த நாளில் சொல்லுகிற வார்த்தைகளை சுமந்து செல்லுங்கள். இந்த வெளிச்சத்திலே வெளிச்சம் நீங்கள் கண்டால் நலமாகிறது. வெளிச்சத்திலே வெளிச்சம் காணுங்கள். ஏதோ ஒரு பைபிள் எல்லாருடைய கரத்திலையும் கொடுத்திருக்கு. இந்த பைபிளை பெறுவதற்கு அந்த மனிதர்கள் பட்ட கஷ்டம் யாருக்கு பாசி? கற்பனைகளை எழுதி வருவதற்கு மனுஷன் போல் மலையிலே இருந்து பட்ட கஷ்டம் தரையிலே இருக்கிற நமக்கு இங்க புரிய போகுது. அது எங்க புரிய போகுது? ஆசியா நாடுகளுக்கு வேதத்தை சுவிசேஷத்தை கொண்டு போய் இரத்த சாட்சியாக மறைத்த அவனுடைய நிலைமை நமக்கு எங்க புரிய போகுது? அநேக தேவராட்சியம் வாயிலே கட்டுகிறார்கள். வாயினாலே தேவராட்சியத்தை கட்ட முடியாதப்பா, கட்ட முடியாது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருங்க. அல்லேலூயா. மன உருக்கமாக இருங்க. கிறிஸ்துவுக்கு தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல எனக்கு ரொம்ப பிடிச்சது. இதை வாசிச்சது செய்தி வேற, ஆனா இந்த பகுதி எனக்கு பிடிச்சது என்ன தெரியுமா? கிறிஸ்துவுக்கு தேவன் எனக்கு மன்னித்தது போல நீ மற்றவனுக்கு மன்னி. இதோடய நான் செய்தி முடிச்சிருவேன் இந்த பகுதியோட. ஆனா என்னுடைய மிக காரியத்துக்கு நான் வரல, நேரம் ஆகிறது. பிரியமானவர்களே, எனக்கு பிடிச்சு கொண்டு இந்த ரெண்டாவது பகுதி, கிறிஸ்துவுக்கு தேவன் எனக்கு மன்னித்தாழ்க்கையை புரட்டி போடுவோமே. பிரியமானவர்களே, நாம் பட்ட, நாம் செய்த வேலைகள், நாம் நடந்து கொண்ட விதங்கள், நம்முடைய கடந்த நாள் வாழ்க்கைகள், நாம் செய்த அநியாயங்கள், அப்பா, அவர் எனக்கு மன்னித்திருக்கிறார், அவர் என்னையும் உன்னையும் மன்னித்திருக்கிறார். மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். தேவனந்த பிள்ளைகளே, மன்னிப்பது என்பது இலகுவானதல்ல, ஒருவரை மன்னிப்பது என்பது இலகுவானதல்ல என்று நான் சொல்லுகிறேன். அதனாலதான் இன்னைக்கும் இலங்கையிலே நம்ம தேசத்திலே சொல்ல, நான் சாகும் வரைக்கும் செய்ய மாட்டேன், சாகும் வரைக்கும் வரமாட்டேன், சாகும் வரைக்கும் அதை செய்யல. ஏன் சொல்லுகிறார்கள் தெரியுமா? செய்தவைகளை மன்னிக்க முடியாத நிலைமை. இங்கே ஆண்டவர் எழுதியிருந்தீங்கன்னா அவன் அங்கிருந்து சொல்றான். எங்க இலங்கை தேசத்திலே பலருடைய வீடுகளில் பல பிரச்சனைகள், பலர் பேசுகிற வார்த்தைகள் சாகும் வரைக்கும் நடக்காது. ஏன் சொல்லுகிறார்கள்? அங்கு அகோரம், கோபத்தின் உச்சக்கட்டம், நிலையில்லாத நிலைமையின் உச்சக்கட்டம். ஒரு பக்கம் கவலை, ஒரு பக்கம் உடைக்கப்பட்ட நிலைமைகள். பிரியமானவர்களே, நாம் எல்லாத்தையும் புரிஞ்சுதான் பேசுகிறோம். ஆனாலும் கிறிஸ்து நமக்கு மன்னித்தது போல நாம் மன்னிக்க வேண்டும் என்பது சத்தியம். கிறிஸ்து நமக்கு மன்னித்தது போல இன்னைக்கு இதில் ஒரு கொலை காண இருந்தா, இதில் ஒரு கொலை செய்துட்டான்னு வைங்க, நீங்க நினைக்கலாம் பிரதர் சபையிலே கொலைகாரனா, உங்களுக்கு சொல்லவா? நம்முடைய சபையிலேயே எத்தனையோ பேர் கிறிஸ்துவுக்குள்ளே வந்து கர்த்தரை அறிந்து கடந்து சென்றிருக்கிறார்கள். கொலை செய்தவர்கள் கர்த்தரை எங்களோடு சேர்ந்து நின்று ஆராதனை செய்திருக்கிறார்கள்.
அந்த மனிதன் இன்னைக்கு இருந்து சொன்னா, நான் சொல்றேன் ஐயா, கிறிஸ்து உனக்கு மன்னித்தது போல நீ மன்னிச்சுனா, அவன் தலைகளா நிப்பா. ஏன் தெரியுமா? ஆண்டவரே, நான் செய்தவைகளை எனக்கு மன்னிச்சீரேன். ஆனால் ஆவிக்குரியவர்களாகிய நமக்கு கொழுப்பு பிடித்திருக்கிறது என்ன? அவர் நான் கொலை செய்ததை மன்னித்தார். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறோம் கொலைகாரன் மன்னிப்பது என்பது லேசான காரணம். இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ விதமான படுகொலைகள் நடக்கிறது, நாங்கள் கேட்கிறோம், பார்க்கிறோம். சிறு பிள்ளைகள் தரும் எங்களுடைய உள்ளத்தில் முதல் வருகிறோம், ஐயையோ என்ன அப்படியா? உண்மைதான். ஆனால் அவன் ஏன் செய்தான், எதுக்கு செய்தான், எப்படி செய்தான்லாம் அடுத்த பக்கம் பாருங்க. நான் கொலை செய்கிறது சரி என்று சொல்லி பேச வரவில்லை. ஆனால் அந்த மனிதனும் நான் செய்தது தவறாண்டவரே என்று நினைக்கிற பொழுது இரக்கமுள்ள தேவன் அவனை மன்னிக்கிறார் என்பது சத்தியமானது. ஆனால் சபையில இருக்கிறவர்களுக்கு அந்த இருதயம் கிடையாது. சபையில இருக்கிறவர்கள் அப்படி செய்ய மாட்டாங்க. எப்படித்தான் கையை கொடுத்தாலும் ஓஹோ இவர் தானா அவர், எப்படித்தான் பேசினாலும் இவர் தானா அவர் என்ற நினைவு நம் உள்ளத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. நீங்கள் எங்களை பார்த்து இப்படி என்றலாம், ஆனால் உங்கள் உள்ளம் தேவனுக்கு முன்பாய் வெளிச்சமாக இருக்கிறது என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள்.
ஒருவருக்கொருவர் தயமும் மனதுருக்கமுமாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னிங்க. எனக்கு தெரியும், நான் உங்களுக்கு பல நாட்களுக்கு முன்பதாக பிரசங்கம் பண்ணி இருக்கிறேன். இந்த மன்னிப்புன்றது இருக்கு பாருங்க, நமக்கு ஒரு காலகட்டத்தில் ஒத்து வராத ஒரு சத்தியம். இன்னைக்கு அல்ல, ஒரு காலகட்டத்தில் ஒத்து வராத சத்தியம். செய்கிறதெல்லாம் செய்து போட்டு வந்து நின்று மன்னிங்க 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 என்று சொல்றது எனக்கு ஒத்து வராத சத்தியமாக இருந்தது. ஆனால் காலங்கள் போகிற பொழுது, நாட்கள் போகிற பொழுது, நம் வாழ்விலே கர்த்தர் சிலவற்றை வைத்து 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 வளைகிற நாட்கள் இருக்கிறது. இன்னைக்கு துடிக்காதீங்க, நாளைக்கு கர்த்தர் உங்களை வைத்து வளைவார். அப்பொழுது கஷ்டப்படுவீங்க. திரும்ப சொல்றேன், எல்லாரும் நினைப்பதுன்னு இன்னைக்கு சொல்லலாம், ஆனால் கர்த்தர் நம்மளை வைத்து வளைவார் பாருங்க. இதுக்குதான் முதல்ல நான் சொன்னேன், இரக்கம் செய்கிறவன் இரக்கம் பெறுவான். இல்லையோ ஆண்டவர் நீதி உள்ளவர் என்பதை மறந்து விடாதீர்கள். பிரியமானவர்களே, நீங்க நினையாதீங்க பிரதர் உங்களுக்கு என்ன தெரியும், பிரதர் உனக்கு தெரியாததெல்லாம் எனக்கு தெரியும். பேசாமே வேதம் நமக்கு இதை சொல்லுகிறது, செய் இல்லை சொன்னால் உனக்கு எதுக்கு வேதம், எனக்கு எதுக்கு வேதம்? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, சீக்கிரமாக ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்கலாமே. அல்லேலூயா. கொலோசியர் 3:12-13 வாசிங்கள், 12 வசனத்தை வாசிங்க. ஆகையால்
நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்துக்கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள்.
பிரியமானவர்களே, கிறிஸ்து நமக்கு மன்னித்தது போல மன்னிங்க. இதுதான் மன்னிப்பின் ரகசியம்.
கிறிஸ்தியனை எப்படி மன்னித்தார்? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, திரும்ப உங்களுக்கு சொல்றேன், இதில் இருக்கிற இவ்வளவு பேர் இருக்கீங்க. நீங்க எவ்வளவுதான் பேசுங்க, எவ்வளவுதான் எங்களுக்கு விரோதமாக அநியாயம் பண்ணுங்க, எங்களுக்கு விரோதமாக எவ்வளவு தான் பேசி கொட்டி தீருங்க, ஆனால் நீங்கள் வந்து ஜெபம் பண்ணுகிற பொழுது உங்களை ஆசீர்வதிக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு என்பதை மறந்து விடாதீங்க. ஏனெனில் சபையில் இருக்கிற எல்லாரும் தேவனுக்குள்ள எங்களிடத்தில் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த இருதயம் இல்லாதவர்கள் ஊழியம் செய்ய முடியாது, அப்படி மன்னிக்கப்படாதவர்கள் தேவனுடைய சமூகத்தில் நிற்க முடியாது. ஒரு காலத்தில் வேணா இந்த வேலையை வேணாப்பா, என்ன பெரிய பிரச்சனையா இருக்கு, வேணா. ஆனா ஆண்டவர் பிடிக்கிற பொழுது அவர் வணங்குகிற தேவன். மோசே என்கிற தேவ மனுஷன் தேவ ஊழியத்துக்கு வருகிற பொழுது வேண்டாம் ஆண்டு ஓடினான். அதே மனுஷன் தான் இஸ்ரவேலருக்காய் ஜீவ புஸ்தகத்தில் இருந்த என் பேரை கிறுக்கி போடும் சொன்னான். ஏன் வேறு பக்கம் இருக்குது? ஆனாலும் இங்க பிரியமானவர்களே, இன்னைக்கு என்ன 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 நான் பிரியமான நம்முடைய அழைப்புக்கு நம்மளை வணிய விடைய வேண்டும். இன்னைக்கு நான் பார்ப்பது ஒரு சிங்கத்தில் அது இல்லை, ஒரு அழைப்பு ஒன்று இருக்கிறது இல்லையா, அதுக்கு நம்மளை வணிய விடைய வேண்டும். அப்பொழுதுதான் அந்த அழைப்பு நம் வாழ்விலே பரிபூர்ணப்பட முடியும். இல்லாவிட்டால் நாண்டு கொண்டு நம் ஊழிய நாட்களை கழிக்க வேண்டியதாக இருக்கும். வணைய வேண்டும் நம் வாழ்வு, அதுக்கு அநேகருக்கு இஷ்டமே இல்லை, விருப்பமே இல்லை. ஆகியா நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த பிரியமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனச்சாண்மையும் சாந்தத்தையும் நீங்கிய பொறுமையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவர் பேர் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால், கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவர் ஒருவர் பேரில் ஒருவருக்கு, என் மேல அவருக்கு இருந்தாலும் சரி அவர் மேல எனக்கு இருந்தாலும் சரி, ரெண்டு பேருக்கும் சத்தியம் ஒன்றுதான். உலகத்தார்களை போல நடவாதிருங்க, உலகத்தார்களை போல நடவாதிருங்க. ஹல்லேலூயா. உங்கள் வைராக்கியங்களும் உங்கள் முரட்டாட்டங்களும் ஒரு நாள் கர்த்தர் உடைப்பார். அது கவலை என்னவெனில் நீங்கள் உடைக்கப்படுவீர்கள். அதிலே கவலை என்னவெனில் நீங்கள் கண்ணீர் விடுவீர்கள். வசனம் சும்மா ஒருவருக்கும் வருவதில்லை. ஆண்டவருக்கு வேற வேலை இல்லாமல் இன்றைக்கு ஒரு செய்தி இங்கே கொடுக்க சொல்லவில்லை. அதை நீ புறக்கணித்தால் ஆண்டவருக்கு வேற வழி இல்லை, வேற வழி இல்லை. ஆண்டவர் வேலை இல்லாத ஒருவர் கிடையாது. ஒரே நேரத்தில் எத்தனையோ ஆயிரம் சபைகளுக்கு இன்றைக்கு தேவ செய்தி புறப்பட வேண்டும். எத்தனை ஜனங்களை கர்த்தருக்குள்ளே கட்டி எழுப்ப வேண்டும். நீ நானும் விளையாடி கொண்டிருக்கிறோம். அவன் அவன் சாப்பாடு இல்லாமல் தேசத்தில் இருந்த ஊழியக்காரன் ஐயோ ஒன்று கத்துக்கிறான், ஆண்டவர் போஷிக்க வேண்டும். ஆனால் நீ நானும் விளையாடி கொண்டிருக்கிறோம். அவன் அவன் ரோட்டில் நின்று கத்தருக்கு ஆராதனை செய்து கல்லறி வேண்டுகிறான். நாலு சுவரை பூட்டி விட்டு கதவையும் பூட்டி போட்டு வீடு வீட்டுக்குள்ளே ஹோலுக்குள்ளே இருந்து கொண்டு விளையாடி கொண்டிருக்கிறீங்க. இன்னைக்கு எத்தனை பேர் இந்த நேரத்தில் இந்த நிமிஷத்தில் கத்தரை கண்டு சாகிறான்னு சொல்லி யாருக்கும் தெரியாது. ஆனால் இதில் இருந்து கொண்டு ஒருவரை ஒருவர் பார்த்து முழுசி அடித்து ஏதோ ஒன்றை பண்ணி கொண்டு இருக்கிறீ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் இன்றைக்கு வாழுகிற வாழ்க்கையிலே நாங்கள் பெருமை கொள்ளுகிறோம். இன்றைக்கு நாம் இந்த நாலு சுவருக்குள்ளே வாழுகிற கிறிஸ்தவ வாழ்க்கையை குறித்து என்ன செய்கிறோம், பெருமை கொள்ளுகிறோம். நாங்கள் பெரிய பரிசுத்தமாக இன்னைக்கு எத்தனையோ பெயர் கிறிஸ்துவுக்காய் செத்துக்கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி யாருக்குமே தெரியல. அவங்களுக்கு அவங்க ஜெபம் பண்ண வாருங்கன்னு சபையில் அறவாசி பெருவாசி கூட்டத்துக்கு வர்றாங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானா, கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னிப்பு. நீ கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறார்கள், அவங்க செய்தது அது செய்தது அங்க செய்தது அவங்க செய்தது அவங்க செய்தது அவங்க செய்தது. யோகம் கிறிஸ்து நமக்கு மன்னித்தது போல மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்க, தரித்துக்கொள்ளுங்க. முதல் வசனத்திலேயே தரித்துக்கொள்ளுங்க ஒரு வார்த்தை வந்தது. முதல்ல வாசிக்கும் எனக்கு தரித்துக்கொள்ளுங்க, கற்றுக்கொள்ளுங்க. இப்படியே எத்தனை நாளைக்கு இருக்க போறீங்க? யோசுவா கட்டது போல எத்தனை நாளைக்கு குண்டி குண்டி அனுப்ப போறீங்க? ஒன்று கத்தரை துதி, கத்தரை பின்பற்றி, கத்தரை தேடு, கத்தருடைய வார்த்தைகளுக்கு நீ ஒப்புக்கொடு. இல்லாவிட்டால் தயவு செய்து உங்கள் பைபிளை கொண்டு என்னிடத்தில் யோசுவா ஜனங்களை பார்த்து சொன்ன, யாரு சேவிக்க போறீங்க? தேவனை பின்பற்றுனா பின்பற்றி, இல்லாட்டி பேசாம போ. ஒரு பிரியோசனையும் கிடையாது. ஒரு மனிதனுடைய ஒரு கிறிஸ்தனுடைய வாழ்விலே ஒரு நாளைக்கு ஒரு 100 வீதத்தில் கடைசி 75 வீதமாவது ஆவிக்குரிய குணாதிஷ்டம் இருக்க வேண்டும். ஆனால் ஒரு கிழமையில எத்தனை விதமான மாம்ச செயல்கள், எத்தனை விதமான மாம்ச பேச்சுக்கள், எத்தனை விதமான மாம்ச நடவடிக்கை. பிரியமான தேவரண்டு பிள்ளைகளே, ஒரு செய்தி ஒன்று தயார்படுத்தி கொண்டு வந்து உங்களுக்கு பேசுவது, அனுபவம் பெற்ற ஊழியர்களுக்கு அல்லாவிட்டால் நீண்ட காலம் ஊழியம் செய்வர்களுக்கு இலகுவானதாக மாறிவிடும். ஆனால் செய்திகள் நமக்கு பக்தி விருத்தியை உண்டு பண்ண வேண்டும், செய்திகள் நமக்கு நன்மைகளை கொண்டுற வேண்டும், செய்திகள் நம்முடைய வாழ்விலே திருப்பங்களை உண்டு பண்ண வேண்டும், செய்திகள் நம்முடைய வாழ்வுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். கொடுக்கப்படுகிறது எல்லாம் செய்தியா என்று சொல்லி கேட்டால், பிரியமானவர்களே, என் வாழ்விலே அது ஒரு ஆசீர்வாதத்தை அல்லாவிட்டால் தேவனோடு என்னை இணைக்கிறது என்று நீ நினைத்தால் அது தேவனிடத்தில் இருந்து வருகிற பக்தி விருத்திக்கு ஏதுவான ஒரு செய்தி என்பதை மறந்துவிடாது. ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாமே. அப்போ சில இரண்டாவது அதிகாரத்துக்கு திருப்பி கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம கடந்து சென்றலாம். இரண்டாவது அதிகாரம், இரண்டாவது அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அற்புதமான காரியம் என்ன நடக்கிறது? பெந்தகோஸ்தே நாளன்று நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆவியானுடைய பலத்தை பெற்ற பேதுரு. முதல்ல ஒழித்திருந்தவர்கள் இயேசுவினுடைய மரணத்துக்கு பிற்பாடு மேல்விட்ட அறையை கூட்டி விட்டு இருந்தவர்கள் எல்லாரும் இன்றைக்கு என்ன செய்யறாங்க? பயங்கரமான ஆவியின் நிறைவில் ஊழியங்கள் நடக்கிறது. பயங்கரமான நிறைவு, பயங்கரமான நிறைவில் ஊழியங்களை செய்தார்கள். தைரியமாக நேருக்கு நேரே நின்று கிறிஸ்துவை திருஷ்டாந்தமாக நிரூபித்தார்கள். பயங்கரமாக தேவாவியோடு வழிநடத்துக்குள்ள ஊழியர்கள் இறங்கினார்கள். அப்படி நடந்த பொழுது ஒரு சம்பவம் நடக்கிறது. பிரியமான தேவன் பிள்ளை உங்களுக்கு சொல்ல வேண்டிய அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு சில காரியங்களும் வித்தியாசங்களும் தெரியாமல் இருக்கிறது. உங்களுக்கு நான் சொல்லிவிட்டு கடந்து செல்ல விரும்புகிறேன். அப்போஸ்தலர்கள், சுவிசேஷகர்கள் என்பது தனிப்பட்ட ஒரு அழைப்பு. அது ஒரு தனிப்பட்ட ஒரு அழைப்பு. அப்படிப்பட்ட அழைக்கப்பட்டவர்களுக்கு கூட தேவன் ஒரு காரியத்தை கொடுப்பார், வரங்களை கொடுப்பார். அதனாலே மற்றவர்களுக்கு வரங்கள் கொடுக்கப்படவில்லை என்று என்னுடைய சத்தியபூர்வமான பேச்சு கிடையாது. ஆனால் ஒரு மனிதனை தேவன் அழைத்து இவன் ஒரு சுவிசேஷகன் என்று அழைக்கிற பொழுது வழங்குறதா, அவனோடு கூட என்ன ஒன்று கொடுப்பார், வரங்களை கொடுக்கிறதா. அல்ல, நம்ம தேசத்தில், இலங்கை தேசத்தில் ஐயா ராஜேந்திரம் ஐயா அவர்கள் வாழ்ந்த நாட்களிலே இந்த நம்முடைய சபையிலே வந்து ஊழியம் செய்த பொழுது அவர் சொன்ன வார்த்தைகள் இன்றும் இந்த உள்ளத்தில், இயேசு ஜீவிக்கிறார் என்று சொல்லி நான் பெயரை வைத்து விட்டேன். எல்லாரும் கேலி பண்ணினார்கள், வெளியே போக முடியவில்லை. ஏன்? இயேசு ஜீவிக்கிறார் காட்டு. சிலருக்கு சில விதத்தில் தான், இன்னைக்கு கிறிஸ்தவர்களும் அதைத்தான் எதிர்பார்க்கிறாங்க, சபையும் அதைத்தான் எதிர்பார்க்கிறது. காட்டு. எதை காட்டுவது? இயேசு ஜீவிக்கிறார் என்பதை காட்டு. நான் உபவாசம் பண்ணி சாப்பிடாம தேவ சமூகத்தில் இருந்தேன், சாப்பிடாம தேவ பாதத்தை நான் பிடித்திருந்தேன், ஆண்டவரே எனக்கு அற்புதத்தின் அடையாளத்தை செய்கிற வரத்தை தாரும் என்று சொல்லி ஒரு காலகட்டத்தில் அந்த மனிதன் இலங்கை தேசத்தை கலக்கினார் என்பதிலே சந்தேகம் கிடையாது. அரசாங்கங்களுக்கு சவால் விட்டு, தேசத்துக்கு சவால் விட்டு ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தினார் என்பதில் எந்தவித சந்தேகமே கிடையாது. அவர்கள் அறுக்கப்பட்ட, அவர்களால் அறுக்கப்பட்டவைகள் எல்லாம் தேவ சமூகத்திலே வந்து நிலை நிற்கும். அது புரத்தியுத்தமாக எடுக்கப்பட்டது. ஆனால் என்ன இடத்திலே வேதம் சொல்லுகிறது, சுவிசேஷமானது எல்லார் மேலும் விழுந்த கடமை. அது வேறு. இன்னைக்கு அதை புரியாத விசுவாசிகளும் சபையிலே தான் இருக்கிறார்கள். விளங்குறதா? எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது சுவிசேஷம், பாரம். தேசங்களுக்காக சபம் பண்ணு, போ, புறப்பட்டு செல்லு, துண்டு பிரதிகளை கொடு, உன்னால் சொல்லக்கூடியதை சொல்லு. ஆனால் அதைவிட என்ன உண்டு? நான் ஒரு சுவிசேஷகன், ஆண்டவர் என்னை அதுக்கு அழைத்திருக்கிறார். வெளிப்படுத்தலே சபைகளை எழுதுகிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், ஊழியக்காரர் இல்லாதவர்கள் தங்களை ஊழியக்காரர்கள் என்று சொல்லிக் கொண்டு தெரிகிறார்கள். அவைகளை குறித்து எச்சரிக்கையாகிறேன். சபையிலே தங்களை தாங்களே ஊழியர்கள் என்று சொல்லுகிறவர்களுக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வழங்குறதா? சில காரியங்கள் நாமல், சில காரியங்களிலே நாங்கள் பொறுமையா இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணங்கள் இருக்கும். அதையெல்லாம் சபையாகி உங்களுக்கு நாங்கள் விளங்கப்படுத்த முடியாது, விளங்கப்படுத்தவும் கூடாது என்று விளங்கிக் கொள்ளுங்கள். அதேவருடைய பார்வையில் சில காரியங்கள் ஒவ்வொன்று இருக்கும், அவர்களை உங்களுக்கு விளங்கப்படுத்த முடியாது. எப்பொழுது ஆண்டவர் ஒரு கல்ல சொல்லுகிறாரோ அந்த டைம்லே நானும் சரி, என்னுடைய தலைமை போதகரும் சரி, அதனுடைய முடிவு அது சரி என்பதை நாம் தேவனுக்கு முன்பாக நிறுத்துவோம்.
பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நேரம் ஓடுகிறது இல்லையா, சீக்கிரமாக போய்விடணும். இப்பொழுது வாசிங்க சிஸ்டர், 40வது வசனத்திலிருந்து வாசிங்க, 40வது வசனம்.
இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள்.
பிரியமானவர்களே, அந்த 40வது வசனத்தை திருப்பி வாசிங்க.
இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான்.
புத்தி சொன்னான்.
அவனுடைய வார்த்தைகளை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்.
இந்த ரெண்டு வசனத்திலே பிரியமானவர்களே, இது ஒரு விதமான ஜனக்கூட்டத்தின் மத்தியிலே பேசுகிறார். ஆனால் எனக்கு பிடிச்சது என்ன தெரியுமா, ஆரம்பம் வந்து ஒரு சுவிசேஷ கூட்டத்திலே தொடங்கி முடிவு வந்து சபையிலே முடிகிறது. என்ன ஆச்சரியம் விளங்குறது, ஆரம்பம் வந்து எங்கே, ஒரு சுவிசேஷ கூட்டமாக தொடங்கி முடிவு எங்க முடிகிறது தெரியுமா, சபையில் முடிகிறது. விளங்குறது அருமையாக இருந்து. இங்கே முதலாவது புத்தி சொன்னான், விளங்குறது புத்தி சொன்னான். இரண்டாவது அவருடைய வார்த்தைகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். இது என் செய்தி இல்லை, நான் சொல்லி சீக்கிரமாகும். இந்த ரெண்டு காரியத்தையும் செய்ய வேண்டும். புத்திமதிகளை கேட்க வேண்டும். புத்திமதிகளை என்ன செய்ய வேண்டும், கேட்க வேண்டும். அதே வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை வருகிற பொழுது அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்களை மாதிரி நானும் எத்தனையோ பிரசங்கங்களில் இருந்து கேட்கிறேப்பா. ஊழியக்காரன் ஆறுத்துக்கு முதல்லயும் எவ்வளவோ பிரசங்கங்களை இருந்து கேட்டிருக்கேன். பிரசங்கங்களை என்ன விதத்தில் கேட்கலாம் என்று சொல்லி நீங்கள் எனக்கு கற்றுத்தர வேண்டிய அவசியம் கிடையாது. பிரசங்கங்களை எந்த நோக்கத்தில் கேட்கலாம் என்று சொல்லி கூட நீங்கள் எனக்கு கற்றுத்தர வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா இங்கே இருந்த ஜனங்கள் ஒன்று செய்தாங்க, சந்தோஷமாக ஊழியக்காரர்கள் பிரசங்கம் பண்ணுகிற பொழுது கேட்டாங்களாம். அவனுக்கு அந்த நாளில் துக்கம் இருந்தது, துயரம் இருந்தது. வழியில் இருந்து இப்பதான் இயேசு என்று சத்தத்தையே கேட்டு உள்ளுக்கு வாரா. ஆண்டவரா, இயேசு கிறிஸ்து இந்த நாட்டில் ஒரு வேளை இயேசுவை குறித்து அறிந்திருக்கலாம், கேள்விப்பட்டிருக்கலாம், அது நமக்கு தெரியாதானா? அவனுடைய வாழ்வில் முதலாவது வருகிற அவனுக்கு துக்கம் துயரம் எல்லாம் இருந்தாலும் அவனுடைய வாழ்வில் சத்தத்தை கேட்ட பொழுது ஒரு சந்தோஷம்.
இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள்.
அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசம், அந்த நாட்டில் கொடுக்கப்பட்ட ஊழியர்கள் இவர்கள் தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்துக்கு பிற்பதாக, அவர்கள் உயிர்த்தெழுந்ததுக்கு பிற்பதாக, பரிசுத்தாவியானவர் வந்ததுக்கு பிற்பதாக அன்றைக்கு கொடுக்கப்பட்ட ஊழியர்கள் இவர்கள் தான். இவர்களுடைய உபதேசத்தில் என்ன செய்தார்கள், தரித்திருந்தாங்க. இவருடைய பிரசங்கங்களை கேட்டாங்க, அவங்க சொன்னதை ஏற்றுக்கொண்டாங்க. இன்றைக்கு சபையில இருக்கிற எல்லா சபையில இருக்கிற விசுவாசிகளுக்கும் சொல்றேன், உங்க உங்க சபைகளில் இருக்கிற உங்க உங்க ஊழியக்காரர்கள் பிரசங்கம் பண்ணுகிற வார்த்தைகளுக்கு நன்றாய் செவி கொடுங்க. என்ன ஒன்று சொல்லவா, உங்கள் சபையிலே கொடுக்கப்படுகிற சத்தியங்களுக்கு செவி கொடுக்காமல் மற்ற சபைகளிலே கொடுக்கிற சத்தியங்களுக்கு காதல் நீட்டாகிறீங்க. நான் இதை பார்த்துட்டு வருகிற பொழுது யோசிச்ச, ஆண்டவரே, ஒரு ஆராதனை இன்றைக்கு டெக்னிக்கல் எல்லாம் வளர்ந்திருக்கிறது, ஒரே ஆராதனையிலே முழு சபைகளுக்கும் ஒரு பிரசங்கத்தை அனுப்பிவிட்டால் முடிஞ்சது அலுவல் என்று சொன்னேன். நான் ஆண்டவரோடு நான் என்ன பேசிட்டு வந்த போல் இல்லை, அந்தந்த சபைகளுக்கு எது எது என்று அண்டன்று இருக்கிறதோ அவைகள் அங்கே போக வேண்டும். ஆனா இங்க இருக்கிற ஒரு சில விசுவாசிகள் உங்களுக்கு ஒருத்தி பேசவா, அங்கேயே இருக்கிற ஒரு செய்தியை கொண்டு வந்து வச்சு கொடுத்துருக்கிறது. உனக்கு, உன் சபைக்கு, உன் மனவாட்டிக்கு, உன்னுடைய ஊழியக்காரர்கள் ஊடாகத்தான் செய்தி. இஷ்டமா ஏற்றுக்கொள், இல்லையோ கர்த்தருக்குள்ளே நான் துணிந்து சொல்லுகிறேன், நீ விரும்பி கேட்கிற அந்த சபையிலே போயிரு. ஏனெனில் உனக்கு ஆண்டவர் ஊழியக்காரர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார். விளையாட்டுக்கா, ஆண்டவருக்கு வர வேலையே இன்றைக்கு இல்லப்பா, இது ஆண்டவருக்கு விளையாட்டா இருக்குது. இன்றைக்கு இலங்கை தேசத்தில் இன்றைக்கு ஒரு செய்தி ஆண்டவர் கொடுக்கிறார் என்று சொல்லி சொன்னால் அந்த சபைக்கு அதை முக்கியம். அதை நான் கொண்டு வச்சு இங்க என்ன பண்றது, இன்றைக்கு நான் இந்த காரியத்தை உங்களுக்கு நான் பிரசங்கம் பண்றேன்னா உங்கள் வாழ்வைக்கு இது முக்கியம். இதை கொண்டு போய் அமெரிக்காவில் இருக்கிற சபையில் அவன் என்ன செய்கிறது, எந்தெந்த காலத்திலே எந்தெந்த சபைக்கு எந்தெந்த வார்த்தைகள் போகும் போக வேண்டும் என்பதற்காகத்தான் ஊழியர்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, விளையாட்டுத்தனமான காரியங்கள், பாட்டால் வளர்ந்தவர்கள் 20 வருஷம் 30 வருஷம் சபையில் நாட்களை வீணாக்கி விட்டீர்கள்.
சில பேருக்கு இன்றைக்கு செய்தி கொடுக்குற செய்தி நல்லா இருக்காது, ஆனால் வீட்டில் போயிருந்த ஒரு செய்தி கேட்பாங்க, அது இன்றைக்கு அவங்களுக்கு நல்லா இருக்கும். ஊழியர்களுடைய செய்திகளை கேட்க கூடாது என்பது என்னுடைய பிரசங்கம் அல்ல. ஆனால் உன் சபையிலே உனக்கண்டு தேவன் அனுப்புகிற வார்த்தைகளுக்கு முதல் செவிகொடு, செவிகொடு. இவ்வளவு பேருக்கு மேய்ப்பன் என்று சொல்லி ஆண்டவர் ஒருவனை உருவாக்கி இருக்கிறார். பரமை மேய்ப்பனுக்கு தெரியும் எந்தெந்த மந்தைகளுக்கு எந்தெந்த வார்த்தைகள் அனுப்ப வேண்டும் என்று. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலையும் அந்யுன்யத்திலையும் அப்பம் பெக்கிறதை சபம் பண்ணுவதில் உறுதியாக தரித்திருந்தாங்க. சபம் பண்ணுவதிலையும் உறுதியான தரித்திருத்தல், உறுதியாக சபையிலே நிலைத்திருந்தாங்க, உறுதியாக சபையிலே காத்திருந்தாங்க. யாரு யாரு அங்க இருந்த அந்த ஜனங்க? இப்பதான் இயேசு குறித்து கேள்விப்படுறாங்க, சந்தோஷமாக வாழ்த்து ஏற்றுக்கொள்றாங்க, அப்பம் பெக்கிறதுக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறாங்க, சபம் பண்ணுவதற்கு தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துறாங்க, உபதேசங்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறாங்க. இங்க பாத்தீங்கன்னா தரித்திருக்கிறாங்க. சபைகள் ஜபத்துக்கு வராதவர்கள் அலட்டுவார்கள், சபை காரியங்களே தரித்திருக்காதவர்கள் அலட்டுவார்கள், சபை ஊழியங்களில் ஒத்து போகாதவர்கள் அலட்டுவார்கள், சபை ஊழியங்களில் உதவி செய்ய விரும்பாதவர்கள் அலட்டுவார்கள். சபம் பண்ணி உறுதியாக தரித்திருந்தாங்க. உறுதி அது எப்படி நான் விளங்கப்படுத்துவதுப்படியான ஒரு காத்திருப்பு. 46 வசனத்தை வாசித்து, அவர்கள் ஒருமனப்பட்டவர்களா இப்பதான் ரட்சிக்கப்பட்டாங்க. பாருங்க, மேலதான் ரட்சிக்கப்பட்டாங்க, சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்துவிட்டு ரட்சிக்கப்பட்டு வர்றாங்க. இவங்க என்ன செய்றாங்க? ஒருமனப்பட்டாங்க. வாசிங்க,
அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும்.
பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எங்கு தரித்திருக்கிறோம் என்பது முக்கியம். நேரம் போயிட்டு, நாம் எங்கு தரித்திருக்கிறோம், எங்கே காத்திருக்கிறோம், எங்கே நிலைத்திருக்கிறோம், யார் மத்தியில் நிலைத்திருக்கிறோம், யார் மத்தியிலே தரித்திருக்கிறோம், யார் மத்தியிலே காத்திருக்கிறோம் என்பது நம்முடைய வாழ்வுக்கு முக்கியம். இங்கே இருந்தவர்கள் சபையிலே தேவ ஆலயத்திலே தரித்திருந்தார்கள். பழைய ஏற்பாட்டிலே ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றி இஸ்ரவேலர்கள் தங்கள் கூடாரங்களை அமைத்து காத்திருந்தார்கள். உங்கள் வாழ்விலே இந்த பிரசங்கம் நன்மையான ஒரு காரியத்தை கொண்டு வந்தால் நலமா இருக்கும். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோளும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடு கபடமில்லாத இருதயத்தோடு செபம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலையும் பயை பெற்றிருந்தார்கள். இங்க ஒரு சுவிசேஷ கூட்டத்தில் ஆரம்பிக்கிறது, சபையிலே வந்து முடிகிறது. எப்படி ஆகும் சபை? நானும் சபை, நீயும் சபை தானே, அதே வார்த்தை தானே இன்றைக்கு உன்னாலும் என்னாலும் ஏன் தயவு பெற்றிருக்க முடியவில்லை? எடுத்தாலும் தேவன் தேவன் என்று சொல்லி உன்னை ஏமாற்றிக் கொள்ளாதே. உன்னாலே மற்றவரிடத்திலே தயவுள்ளவர்களாக ஏன் வாழ முடியவில்லை? அது ஆவிக்குரிய கனி அல்லவா? அது ஏன் நம் வாழ்வில் இடம் எடுக்கவில்லை, ஏன் இடம் பிடிக்கவில்லை? வாசித்தா சபைக்குரியது இல்லையா? அவங்க எல்லாரும் தேவனை துதித்து, தேவனை துதித்து, தேவனை கனம் பண்ணி, தேவனை ஆராதித்து, அவருடைய நோக்கமெல்லாம் அங்கதான் இருந்துச்சு. கர்த்தரை பாடு, சந்தோஷமானால் சங்கீதம் பாடு, துன்பமையானால் சோத்திரம் போடு. இன்னைக்கு எத்தனை பேர் சோத்திரம் போடுறோம், திட்டி தீர்க்கிறோம். பாடுகிற போது பாடுகிறது, பிறகு திட்டி தீர்ப்பது. அந்த மனிதர்கள் எங்கேயோ தெரியாது, இந்த பாட்டு எழுதினவர்கள் நான் நினைக்கிறவர்கள் மறுத்திருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அவர்கள் அந்த நாள் என்ன இந்த பாட்டெல்லாம் 90 நான் கேட்ட பாட்டு. சந்தோஷமான சங்கீதம் பாடு, துன்பமையான ஸ்தோத்திரம் போடு. பாட்டை படிச்சுட்டு வீட்டில் போயிருந்தது திட்டுங்க. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலையும் தயவு பெற்றிருந்தார்கள், இரக்கம் பெற்றிருந்தார்கள், அன்பை பெற்றிருந்தார்கள், மன உருக்கத்தை பெற்றிருந்தார்கள். ஆனா என்னால முடியல, சபையில இருக்கிற ஒருத்தன் கூட என் மீது இரக்கம் காராட்ட முடியலையே. அதுக்கு மற்றவங்களுக்கு இவர் தான் காரணம் போங்க. இரக்கம் செய்கிறவன் இரக்கம் பெறுவான். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லா இடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள், ரட்சிக்கப்படுகிற கர்த்தர் அனுதினம் சபையில் சேர்த்துக் கொண்டு வந்தார். எனக்கு என்ன பிரச்சனை? கர்த்தர் விரும்புகிற விதத்திலே சபையை திரளத் தொடங்கினால் ஜனங்களை கர்த்தர் சபையில் கொண்டு வந்து சேர்த்தார். மேல அவங்க சுவிசேஷம் அறிவித்தாங்க, மேல அங்கு
கர்த்தருடைய சத்தம் வெளிப்பட்டது, மேலே அங்கே அற்புதங்கள் நடந்தது, மேலே அங்கே ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டது, மேலே ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். ஆனால் கீழே நீங்க பாத்தீங்கன்னா தேவ ஜனங்கள் தரித்திருந்தார்கள், ஜெபம் பண்ணினார்கள், அப்பம் பிட்டார்கள், ஒருமனப்பட்டிருந்தார்கள். கர்த்தர் ஜனங்களை சபையில் கொண்டு வந்து சேர்த்தார்.
சரியா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தயவுள்ளவர்களாய் நமது வாழ்வு இருக்க வேண்டும்.
தயவு என்றால் என்ன? ஒரு இரக்கம், ஒரு அன்பு, ஒரு மனதுருக்கம், ஒரு தாழ்ந்த ஒரு எண்ணம். தாழ்ந்த எண்ணம் என்று தவறான எண்ணமாக நினைக்க கூடாது.
பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் ரெண்டு பெரிய சம்பவங்கள் இருக்கிறது, அது இன்றைக்கு பார்க்க முடியாது. அதில் அருமையான காரியங்கள் இருக்கிறது. முடிந்தால் அது பேச வேண்டிய எண்ணம், முடிந்தால் அதை குறித்து தொடர விரும்புகிறேன். ஆகையினால் இந்த நாளில் தேவ சமூகத்தில் உங்களுக்கு நான் சொல்லுகிற வார்த்தை என்னவெனில், கர்த்தருக்குள்ளே தயவுள்ளவர்களாயிருங்க. மற்றவர்களுக்கு தயவு காட்டுங்க. கிறிஸ்து உங்களுக்கு தயவு காட்டியது போல நீங்கள் மற்றவர்களுக்கு தயவு காட்டுங்க. தயவுள்ளவர்களா இருங்க, இரக்கமுள்ளவர்களா இருங்க, அன்புள்ளவர்களா இருங்க. நான் அன்பை குறித்து பேசலப்பா, நான் இரக்கத்தை குறித்து பேசுகிறேன், நான் தயவை குறித்து பேசுகிறேன். கிறிஸ்துவானவர் மனிதருடைய தயவிலே வளர்ந்தார். அதனாலே மனிதருடைய தயவிலே வளர எங்களை நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆவியின் கனி நமக்கு வேண்டும் அல்லவா? பெரிய மாணவர்கள் எனக்கு எல்லாரும் கேளுங்க, என்னையும் கேளுங்க, உங்களே நான் கேட்கிறேன். ஆவியின் கனி என்ன இருக்கு? நான் ஆவிக்குரியவன், எனக்குள்ள ஆவியின் கனி இருக்கிறது. தயவில்லாத ஒரு வாழ்க்கை, தயவே இல்லைங்க. அவனை நிற்க வச்சு பாருங்க, எனக்குள்ள எவ்வளவு தயவு இருக்குது ஆண்டவரே. மற்றவனுக்கு நான் எவ்வளவுத்துக்கு தயவு பாராட்டுகிறேன் என்னை பாருங்க. ஆண்டவரே, சபையில் இருக்கிறவனுக்கு எவ்வளவுத்துக்கு நாங்கள் தயவு பாராட்டுகிறோம் உங்களுக்கு தெரியுமா? உண்டு தேவ ஊழியர்கள், தேவ ஊழியர்கள் ஆசிரியர்களாக நாம் இருந்து ஊழியம் செய்கிற பொழுது எங்கள் அனுபவம் என்ன தெரியுமா? ஒரு சிலர் வேண்டாத காரியங்களை செய்தால் நாங்கள் ஏன் தயவு பாராட்டுகிறோம்? அது அறியாமல் நடந்து கொள்ளுகிறார். அறிந்தவன் செய்ய மாட்டான் அல்லவா? அறியாமல் செய்கிறவனை ஒன்றும் செய்ய முடியாது. அறிந்து செய்கிறவனோடு பேசலாம். அறியாமல் செய்கிறவர்களை நாம், அதான் ஊழியம், அதுதான் ஊழியம். மல்லு கட்ட எங்களுக்கு முடியும், மல்லு கட்டி பேச எங்களுக்கு முடியும், மல்லு கட்டி வாக்குவாதம் பண்ண எங்களுக்கு தெரியும். ஆனால் என்னுடைய ஊழியத்தின் பார்வையோ, என் தகப்பனுடைய ஊழியத்தின் பார்வையோ நீங்கள் பார்க்க முடியாது, நீங்கள் பார்க்க முடியாது. தேவன் உங்களை அதற்கு அழைத்திருந்தால் மாத்திரம் அதை நீங்கள் பார்க்க முடியும். பார்க்க முடியாது. எல்லாம் தெரிந்தவர்களைப் போல நடந்து கொள்ளாதீர்கள், நடந்து கொள்ளாதீர்கள். சபை நிலைத்திருக்க வேண்டும். நாளை நாம் மறித்தாலும் சபை தேவனுக்காய் காத்திருக்க வேண்டும். நாளை நாம் காலம் சென்றாலும் சபை முடிவு பர்யந்தம் நிற்க வேண்டும். இதுதான் எங்கள் பார்வை, இதுதான் எங்கள் ஓட்டம், இதுதான் தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பு. சபை எங்களுடையதல்ல, சபை எங்கள் சொத்து கிடையாது, அது தேவனுடையது. நாங்கள் அதிலே காவலாளிகளாய் நிற்கிறோம். அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது, வேற ஒன்றும் கிடையாது. ஆகிய நாளே தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்திகளை வீடு கொண்டு செல்லுங்க. கர்த்தருக்குள்ளே இந்த வார்த்தைகளுக்கு ஒப்புக் கொடுங்கப்பா. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீதி, பொறுமை, பயம், பயமுள்ளவர்களாக இருங்கள். அநேக தடவைகளை நாங்கள் பேசாமல் இருக்கிறதுனால நீங்கள் ஒன்றும் நினைத்துக் கொள்ளாதிருங்கள். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். தேவ சமூகத்தில் எழுந்திருப்போமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.